பதினேழாவது கிறிஸ்தவ உதவிப்பணி. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்தொடர்தல். பூமியில் கிறிஸ்து வாழ்ந்த இடங்களுக்குச் சென்று பார்ப்பதும், அவர் நடந்த இடங்களில் நடந்து செல்வதும், அவர் எந்த ஏரியின் அருகில் நின்று போதிப்பதை விரும்பினாரோ அந்த ஏரியை பார்ப்பதும், அவர் பார்த்து மகிழ்ந்த மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் காண்பதும் ஒரு பெரிய சிலாக்கியமென அநேகர் நினைக்கலாம். ஆனால் இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடப்பதற்கு நாம் நாசரேத்துக்கோ, கப்பர்நகூமுக்கோ, பெத்தானியாவுக்கோ போக வேண்டியதில்லை. வியாதியஸ்தரின் அருகிலும், ஏழைகள் வாழும் குடிசைகளிலும், பெருநகரத்தின் நெருக்கடிமிக்க சந்துக்களிலும், ஆறுதலுக்காக ஏங்குகிற இருதயத்தோடு வாழ்கிறவர்களின் பகுதிகளிலும் அவருடைய அடிச்சுவடுகளைக் காணலாம். இயேசு பூமியிலிருந்தபோது என்ன செய்தாரோ அவ்வாறு நாம் செய்யும்போது அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிறோம். தாம் கண்ட ஒவ்வொரு துன்பத்தையும் நீக்குவதற்கு இயேசு பிரயாசப்பட்டார். கொடுப்பதற்கு அவரிடம் பணமில்லை. ஆனால் தம்மைவிட அதிக தேவையிலிருந்தோரின் தேவைகளைச் சந்திக்கும்படி உணவு உண்ணாமல் கூட இருந்திருக்கிறார். தங்களுடைய செல்வாக்கின் தாக்கத்தை இயேசுவின் செல்வாக்கு மாற்றியதை அவருடைய சகோதரர்கள் உணர்ந்தார்கள். அவர்களிடம் இல்லாத, அவர்கள் பெற விரும்பாத ஒரு சாதுரியம் அவரிடம் இருந்தது. ஏழைகளிடமும் நலிந்தவர்களிடமும் அவர்கள் கடினமாக பேசியபோது, இயேசு ஏழைகளைத் தேடிச் சென்று தைரியமூட்டுகிற வார்த்தைகளை பேசினார். தேவையிலிருந்தோருக்கு குளிர்ந்த நீர் கொடுத்து, தாம் சாப்பிடும் உணவையும் அவர்களுடைய கரங்களில் கொடுத்து விடுவார். அவர்களுடைய வேதனைகளை அவர் தனித்த செயலானது அவர் போதித்த இரக்கத்திற்கு இசைந்திருந்தது. எனவே மக்கள் மனதில் அவை ஆழமாக பதிந்தன. அங்கீகாரம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவரைப்போல பிரயாசப்பட வேண்டும். பசியுள்ளோருக்கு உணவளிக்க வேண்டும். வஸ்திரமில்லாதோருக்கு உடை தர வேண்டும். உபத்திரவத்திலும் வேதனையிலும் இருப்போரை தேற்ற வேண்டும். நம்பிக்கையிழந்தோருக்கு ஊழியம் செய்து நம்பிக்கையூட்ட வேண்டும். அப்போது நமக்கும் தேவன் கொடுத்த உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்கிற வாக்குறுதி நிறைவேறும். இந்த கிறிஸ்தவ உதவி பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஆண்டவர் என்ன செய்ய விரும்பியிருப்பாரோ அதைத்தான் செய்கிறார்கள். அவரும் இவர்களுடைய பிரயாசங்களை ஏற்றுக்கொள்கிறார். இவ்வாறு செய்யப்படுகிற ஊழியம் ஒவ்வொரு செவந்த்ரே அட்வென்டிஸ்டும் மனதார ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்க வேண்டிய ஓர் ஊழியமாகும். தங்களுடைய எல்லைகளுக்குட்பட்ட இந்த வேலையை செய்ய மறுப்பதால், இந்த பாரங்களை சுமக்க மறுப்பதால் சபை மிகப்பெரிய இழப்பை சந்திக்கிறது. திருச்சபையானது தான் செய்திருக்க வேண்டியதன்படி இந்த வேலையை செய்திருந்தால் பல ஆத்துமாக்களை இரட்சிப்பதற்கு பலவிதங்களில் உதவியிருக்கும். அவருடைய சகல ஈவுகளையும் மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாக, துன்பம் நீக்க, தேவையை சந்திக்க பயன்படுத்த வேண்டும். பசியுள்ளவர்களுக்கு உணவளித்து, வஸ்திரமில்லாதோருக்கு உடை கொடுத்து, விதவைகளையும் திக்கற்றோரையும் பராமரித்து, இடுக்களிலும் நெருக்கத்திலும் உள்ளோருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். உலகம் முழுவதிலும் துயரநிலை இருக்க வேண்டுமென்பது தேவனுடைய சித்தமல்ல. யாராவது ஒருவன் வாழ்வின் சுகபோகங்களை ஏராளமாக பெற்றிருப்பதும், மற்றவர்கள் அப்பத்திற்காக அலைந்து திரிவதும் அவருடைய சித்தமல்ல. வாழ்வின் அடிப்படை தேவைகளுக்கும் அதிகமாக ஒருவனுக்கு வசதிகள் கொடுக்கப்பட்டிருப்பது அவன் நன்மை செய்வதற்கும் மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்குவதற்குமே. உங்களுக்கு உள்ள வைகளை விற்று பிச்சை கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாராளமாய்க் கொடுங்கள், உதாரகுணமுள்ளவர்களுமாயிருங்கள். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அக்கிரமத்தின் கட்டுகளை அவள், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ். நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கு. சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடு. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக்கொள். வஸ்திரமில்லாதவனைக் கண்டால் அவனுக்கு வஸ்திரங்கொடு. சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கு. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இவை அனைத்தும் தேவனுடைய கட்டளைகள். கிறிஸ்தவர்களெனச் சொல்லிக்கொள்ளும் பெருங்கூட்டத்தார் இப்பணியை செய்கிறார்களா? அன்பான வார்த்தைகள், தயாளமிக்க செயல்கள், தரித்திரர், எளியோர், வேதனைப்பட்டோர் மேல் கரிசனை போன்ற நற்கிரியைகள் நம்மில் இருப்பதை கிறிஸ்து விரும்புகிறார். அதைரியத்தோடும் துக்கத்தோடும் இருப்பவர்கள் மேல் இருதயங்களில் பரிவு உண்டாகும்போது, எளியோருக்கு கொடுத்து உதவும்போது, வஸ்திரமற்றோருக்கு வஸ்திரம் கொடுக்கும்போது, அந்நியர் உங்களுடைய வீட்டில் உட்கார இடமளிக்கும்போது, தூதர்கள் உங்களுக்கு மிக அருகில் வருகிறார்கள். அதற்கேற்ற பிரதிபலனை வழங்க பரலோகம் செயல்படுகிறது. நீதியும் இரக்கமும் தயாளமும் வெளிப்படுகிற ஒவ்வொரு செயலும் பரலோகத்தில் இன்னிசையாக ஒலிக்கின்றது. இந்த இரக்கத்தின் செயல்களைச் செய்பவர்களை பிதா தம் சிங்காசனத்திலிருந்து பார்க்கிறார். மிகவும் விலையேற பெற்ற தம்முடைய பொக்கிஷங்களில் ஒருவராக அவர்களை பார்க்கிறார். என் சம்பத்தை நான் சேர்க்கும் அந்நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எளியோருக்கும் உபத்திரவப்படுவோருக்கும் செய்கிற ஒவ்வொரு இரக்கத்தின் செயலும் இயேசுவுக்கே செய்யப்பட்டது போல கருதப்படுகின்றது. தரித்திரருக்கு உதவி செய்து வேதனைப்பட்டோருக்கும் உபத்திரவப்பட்டோருக்கும் பரிவு காட்டி திக்கற்றோரிடம் ஸ்நேகம் பாராட்டும்போது இயேசுவுடன் ஒரு நெருங்கிய உறவுக்குள் உங்களை கொண்டு வருகிறீர்கள். எளியோரையும் உபத்திரவப்பட்டோரையும் தரித்திரரையும் அரவணைத்துக் கொள்கிற ஊழியம்தான் இக்காலத்திற்கான சத்தியத்தை நம்புகிற ஒவ்வொரு சபையும் வெகு காலமாக செய்துவருகிற ஊழியமாகும். சரீரத் தேவைகளைச் சந்திப்பதிலும் பசியுள்ளோருக்கு உணவளிப்பதிலும் வீடுகளிலிருந்து துரத்தப்பட்ட ஏழையை நம் வீடுகளில் சேர்த்துக் கொள்வதிலும் மனித துயர நிலையின் அடித்தளத்திற்கே சென்று பார்க்க நமக்கு திறனளிக்கிற கிருபையை யும்பெலத்தையும் அனுதினமும் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்வதிலும் தங்களுக்கு தாங்களே உதவி செய்ய முடியாதவர்களுக்கு உதவி செய்வதிலும் அந்த சமாரியனிடம் காணப்பட்ட கனிவான இரக்கத்தை நாம் காட்ட வேண்டும். இந்த ஊழியத்தை செய்யும்போது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு சாதகமான வாய்ப்பை பெறுகிறோம். எங்களுடைய ஜபங்களில் ஏன் உயிர் இல்லை? எங்களுடைய விசுவாசம் ஏன் பலனற்றதாக தடுமாற்றமுள்ளதாக இருக்கிறது? எங்களுடைய கிறிஸ்தவ அனுபவம் ஏன் இருண்டும் நிச்சயமற்றும் காணப்படுகிறது என்று அநேகர் திகைக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் துக்கித்து நடக்கவில்லையா என்று கேட்கிறார்கள். இந்த நிலையை எவ்வாறு மாற்றலாம் என்பதை ஏசாயா புத்தகத்தின் 58 கிறிஸ்து காண்பித்திருக்கிறார். வசனங்கள் 6-7. இருதயத்தில் களைப்பும் சந்தேகமும் நடுக்கமும் உள்ள ஆத்துமாவுக்கு கிறிஸ்து கொடுக்கும் மருந்து இதுதான். துக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக நடக்கிறவர்கள் எழுந்து உதவி தேவைப்படுகிற ஒருவருக்கு உதவி செய்வார்களாக. விழுந்து போனவர்களை தூக்கிவிடுவதிலும் துயரப்பட்டோரை ஆறுதல் படுத்துவதிலும் தான் பரலோகத்தின் மகிமை காணப்படுகிறது. கிறிஸ்துவாசஞ்செய்கிற இருதயங்களிலெல்லாம் இவ்வாறே அவர் வெளிப்படுவார். இது எங்கெல்லாம் செயலில் வெளிப்படுகிறதோ அங்கே கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். இது எங்கெல்லாம் செயல்படுகிறதோ அங்கே பிரகாசம் நிறைந்திருக்கும். சாரிபாத்தின் விதவை தன்னிடமிருந்த சிறிதளவு உணவையும் எலியாவோடு பகிர்ந்து கொண்டாள். அதற்கு பதிலாக அவளுடைய ஜீவனும் அவளுடைய குமாரனின் ஜீவனும் காக்கப்பட்டன. வேதனையும் வறுமையுமான காலங்களில் தங்களைவிட அதிக தேவையில் இருப்போருக்கு இறங்கி உதவும் யாவருக்கும் தேவன் மேன்மையான ஆசீர்வாதத்தை வாக்களித்திருக்கிறார். அவர் மாறாதவர். எலியாவின் நாட்களில் இருந்ததை விட இன்று அவருடைய வல்லமை எவ்விதத்திலும் குறைந்து போகவில்லை. சுயநலமற்ற ஊழியத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு தான் நீதிமன்றத்தையோ பட்டயத்தையோ விட பாவியை சீர்திருத்துவதில் வல்லமை வாய்ந்ததாகும். சட்டத்தை மீறுகிறவர்களில் கடும் பயத்தை உண்டாக்க இவை முக்கியம்தான். ஆனால் அன்பின் ஊழிய பணி இதைவிட அதிகம் சாதிக்க முடியும். கடிந்து கொள்ளும்போது கடினமாகிற இருதயமானது பெரும்பாலும் கிறிஸ்துவின் அன்பில் உருகுகிறது. நினைவில் வைக்க வேண்டியவை: நம்முடைய கண்களுக்கு தெரியாத அத்தியாயங்கள் பிறருடைய அனுபவங்களில் இருக்கின்றன என்பதை நாம் யாருடன் பழகினாலும் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் ஆர்வத்தோடு தேடினாலும் காண முடியாதபடி மறைக்கப்பட்ட சோக வரலாறுகள் அவர்கள் நினைவுகளில் பதிந்திருக்கும். சோதனையான சூழ்நிலைகளால் உண்டான கடும் போராட்டங்களும் குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனைகளும் வெகுகாலமாக நினைவில் பதிந்திருந்து தினம் தினம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் விசுவாசத்தையும் பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கும். வாழ்க்கை போராட்டத்தில் சச்சரவுகளோடு போராடிக் கொண்டிருப்பவர்களை சற்றே அன்புடன் கவனிப்பதற்கு முயற்சிப்பதன் மூலம் அவர்களை பலப்படுத்தி ஊக்கப்படுத்தலாம். அப்படிப்பட்டவர்களின் கரங்களை உண்மையான நண்பனொருவன் அன்பாகவும் உறுதியாகவும் பிடித்தாலே அது பொன்னையும் வெள்ளியையும் விட மேலானது. அன்பின் வார்த்தைகளெல்லாம் தூதர்களின் புன்னகையைப் போல வரவேற்கத்தக்கவை. கடுமையான வறுமையில் சிக்கி கொஞ்ச சம்பளத்திற்கும் மிகக் கடினமான உழைத்து வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு மட்டுமே சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். இனி நன்மை வரும் என்கிற எந்த நம்பிக்கையும் இல்லாமல் வறுமையும் கடும் பிரயாசமும் அவர்களுடைய பாரத்தை கனமாக்குகின்றன. கூடவே வேதனையும் வியாதியும் சேர்ந்துவிட்டால் அந்த பாரத்தை தாங்கவே முடியாது. நீண்டகால வறுமைக்கும் ஒடுக்கத்துக்கும் ஆளாகி நிவாரணத்திற்கு எங்கே செல்வதென்றே தெரியாது இருக்கிறார்கள். அவர்களுடைய பாடுகளிலும் மனவேதனைகளிலும் ஏமாற்றங்களிலும் அவர்களுக்கு பரிவு காட்டுங்கள். அவர்களுக்கு உதவி செய்ய இது வழியைத் திறக்கும். அவர்களுக்கு தேவனுடைய வாக்குறுதிகளைக் கூறுங்கள். அவர்களோடு சேர்ந்தும் அவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுங்கள். அநேகருக்கு வாழ்க்கை ஒரு வேதனையான போராட்டமாக இருக்கிறது. தங்கள் குறைவுகளை நினைத்து நம்பிக்கை இழக்கிறார்கள், அவிசுவாசிக்கிறார்கள். தாங்கள் நன்றி பாராட்ட எதுவுமில்லையென நினைக்கிறார்கள். போராட்டத்திலும் தனிமையிலும் இருப்பவர்களிடம் அன்பாகப் பேசுவதும் அவர்களை பரிவோடு நோக்குவதும் மதிப்பு காட்டுவதும் கடும் தாகத்தில் இருப்பவருக்கு ஒரு குவளை குளிர்ந்த நீரைக் கொடுப்பது போன்றது. களைத்திருக்கிறவர்களின் தோள்களை அழுத்தும் பாரங்களை பரிவான ஒரு வார்த்தையும் அன்பான ஒரு செயலும் இறக்கி வைக்கும். சுயநலமற்ற இரக்கத்தோடு பேசுவதும் செய்வதும் தொலைந்து போன மனித இனத்திற்கு கிறிஸ்து காட்டிய அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்றன. உதவிக்கரம் நீட்டுதல். தீமைகளிலெல்லாம் பெரியது பாவம். பாவிகள் மேல் பரிவு காட்டி அவர்களுக்கு உதவ வேண்டியது நம் கடமை. ஆனால் எல்லாரையும் இதே பாணியில் ஆதாயப்படுத்த முடியாது. தங்கள் ஆத்தும பசியை வெளிகாட்டாத அநேகர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அன்பான ஒரு வார்த்தை அல்லது அன்பான நினைவு கூறுதலால் அதிகமாக உதவலாம். தாங்கள் மிகப்பெரும் தேவையிலிருந்தாலும் அதை அறியாத நிலையில் பலர் இருக்கிறார்கள். ஆத்துமா கடுமையான வறட்சியிலிருப்பதை அவர்கள் உணர்வதில்லை. பெருந்திரளானவர்கள் பாவத்தில் எவ்வளவுக்கு மூழ்கியிருக்கிறார்கள் தெரியுமா? நித்திய உண்மைகள் குறித்த உணர்வுகளை இழந்திருப்பார்கள். தேவனுக்கொத்த தன்மைகளை இழந்திருப்பார்கள். ஆத்தும ரட்சிப்பு தேவையா தேவையில்லையா என்பதே தெரியாமல் போயிருக்கும். தேவன்மேல் விசுவாசமோ மனிதனில் நம்பிக்கையோ அவர்களுக்கு இருக்காது. நாம் பாரபட்சமற்ற அன்போடு அணுகினால் மட்டுமே அவர்களை ஆதாயப்படுத்த முடியும். அவர்களுடைய சரீரப்பிரகாரமான தேவைகளை முதலில் சந்திக்க வேண்டும். அவர்களுக்கு உணவு கொடுத்து சுத்தப்படுத்தி சிறந்த உடைகளை உடுத்துவிக்க வேண்டும். உங்கள் சுயநலமற்ற அன்பை செயலில் அவர்கள் காணும்போது கிறிஸ்துவின் அன்பில் அவர்கள் நம்பிக்கை கொள்வது எளிதாக இருக்கும். தவறு செய்கிற அநேகர் அதற்காக வெட்கப்படுகிறார்கள். தாங்கள் முட்டாள்தனமாக நடந்ததை உணர்கிறார்கள். தங்களுடைய குற்றங்களையும் தவறுகளையுமே யோசித்து நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை நாம் புறக்கணிக்கக்கூடாது. நீரோட்டத்திற்கு எதிராக ஒருவர் நீந்த வேண்டியிருந்தால் நீரின் போக்கு பலத்த ஆற்றலுடன் தண்டலுடன் அவரை பின்னுக்குத் தள்ளும். மூழ்கிக் கொண்டிருந்த பேதுருவை தூக்க நம் மூத்த சகோதரர் எவ்வாறு கரம் நீட்டினாரோ அதுபோல அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை அவரிடம் பேச வேண்டும். அந்த வார்த்தைகள் அவருக்குள் தன்னம்பிக்கையை உண்டாக்கி அவருடைய அன்பை விழிக்கச் செய்ய வேண்டும். பாவ வாழ்க்கையால் களைப்படைந்து விடுதலைக்காக எங்கே செல்ல வேண்டுமென தெரியாமலிருக்கிற ஆத்துமாவுக்கு மனதுருக்கமுள்ள இரட்சகரை பற்றி சொல்லுங்கள். அவருடைய கரத்தை பிடித்து அவரை தூக்கிவிடுங்கள். தைரியமும் நம்பிக்கையும் உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை அவரிடம் பேசுங்கள். இரட்சகரின் கரத்தை அவர் பிடித்துக் கொள்ள அவருக்கு உதவுங்கள். விருந்தோம்பல் ஒரு கிறிஸ்தவ கடமை. மற்றவர்களுடைய நன்மைக்காக வாழ்வதும் மற்றவர்களை வாழ்த்துவதும் விருந்தோம்பலுடன் நடத்துவதும் இவ்வுலகில் நம் கடமை. நம் சமுதாயத்திற்கும் வீட்டிலுள்ளவர்களுக்கும் நன்மை செய்வதிலும் உண்மையிலேயே நம் உதவி அவசியமானவர்களுக்கு உதவி செய்வதிலும் சிரமங்கள் ஏற்படலாம். தேவையற்றதென இந்த சிரமங்களை சிலர் தவிர்க்கிறார்கள். ஆனால் யாராவது ஒருவர் அவற்றை தாங்கித்தான் ஆக வேண்டும். பொதுவாகவே சகோதரர்கள் விருந்தோம்புகிறவர்களாக இருப்பதில்லை. இந்த கிறிஸ்தவக் கடமைகளில் தாங்கள் சுமக்க வேண்டியவற்றை சுமப்பதுமில்லை. உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதை சந்தோஷமாக ஏற்கிறவர்களும் அதைச் செய்ய விருப்பத்தோடு இருக்கிறவர்களும்தான் பிறர் பாரத்தை சுமக்கிறார்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. எபிரேயர் 13:2. இந்த வார்த்தைகள் முற்காலத்தில் எழுதப்பட்ட போதிலும் இவை தங்கள் மகிமையை இழந்து போகவில்லை. மாறுவேடம் பூண்டு வருகிற ஆசீர்வாதமான தருணங்களை நம் பரலோகப்பிதா இன்றும் தம் பிள்ளைகள் செல்லும் பாதையில் வைத்து வருகிறார். அந்த தருணங்களை பயன்படுத்துகிறவர்கள் மேன்மையான சந்தோஷத்தை கண்டடையலாம். பரீட்சிக்கிற செயல்முறை. வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள் மூலம் தேவன் நம்மை சோதித்தறிகிறார். இருதயத்திலிருப்பவற்றை சிறு சிறு விஷயங்கள்தாம் வெளிப்படுத்துகின்றன. சிறு சிறு கவனிப்புகளும் எண்ணற்ற சிறு சிறு நிகழ்வுகளும் வாழ்க்கையின் சாதாரண விஷயங்களில் மனிதாபத்துடன் நடந்து கொள்வதும்தான் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷத்திற்கும் காரணமாகின்றன. அன்பும் ஊக்கமும் பாசமுமான வார்த்தைகளை பேச மறுப்பதும் சாதாரண விஷயங்களில் மனிதாபத்துடன் நடந்து கொள்ளாததும்தான் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த நிர்பந்த நிலைக்கும் காரணமாகின்றன. நம்மை சுற்றியுள்ளவர்களின் நன்மைக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் சுயத்தை மறுத்து வாழ்ந்த வாழ்க்கை பற்றிதான் பரலோகப் பதிவில் அதிகளவில் இடம்பெற்றிருக்கும். விதவைகளும் திக்கற்றோரும் கண்டெறியாதோரும் காது கேளாதோரும் நடக்க முடியாதோரும் பல்வேறு வழிகளில் உபத்திரவத்திற்கு ஆளானோரும் தேவனுடைய வழிநடத்துதலின்படியே அவருடைய திருச்சபையுடன் கிறிஸ்தவ உறவில் நெருக்கமாக வைக்கப்பட்டிருக்கிறார்களெனக் கண்டேன். அது தேவ மக்களை சோதித்தறிந்து அவர்களுடைய மெய்யான குணத்தை வளர்ப்பதற்குத்தான். நாம் பரிவோடும் அன்போடும் பாரபட்சமின்றி தயவோடும் இந்த நபர்களை எவ்வாறு நடத்துகிறோமென தேவ தூதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம் குணத்தை சோதிப்பதற்கு தேவன் கடைபிடிக்கிற வழி இது. வேதாகமம் சொல்கிற மெய்மார்க்கம் நம்மில் காணப்பட்டால் நம் சகோதரருக்காக கிறிஸ்துவின் அன்பையும் இரக்கத்தையும் அக்கறையையும் காட்ட நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்பதை உணரலாம். நாம் பாவிகளாகவும் அவருடைய கிருபைக்கு தகுதியற்றவர்களாகவும் இருந்தபோது அவர் நம்மேல் ஈடு இணையற்ற அன்பை காட்டியத்தால் அதற்கு நன்றிக்கடனாக நம் சகோதரர் மேல் ஆழமான அக்கறையையும் சுயநலமற்ற அன்பையும் காட்டுவதற்கு குறைவாக வேறு எதுவும் செய்ய முடியாது. உவமையின் அர்த்தம். தேவபிரமாணத்தின் மிகப்பெரிய இரண்டு நியதிதிகள் எவை தெரியுமா? எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன்மேல் அன்பு கூறுவதும் நம் அயலார்மேல் சுயநலமற்ற அன்பு காட்டுவதும்தான். இந்த இரண்டு நியதிகளைச் சார்ந்துதான் முதல் 4 கற்பனைகளும் கடைசி 6 கற்பனைகளும் இருக்கின்றன. எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு பயணம் செய்த மனிதனுடைய சம்பவத்தை எடுத்துக்காட்டாகச் சொல்லி பிறன் யார் என்பது பற்றி அந்த நியாயாதிபதிக்கு கிறிஸ்து விளக்கினார். அந்த மனிதன் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவனை அடித்து கொள்ளையிட்டு குற்றுயிராக விட்டுச் சென்றார்கள். அடிபட்டு கிடந்த அந்த மனிதனை ஆசாரியனும் லேவியனும் பார்த்தார்கள். ஆனால் அவனுக்கு உதவி செய்ய அவர்களுடைய இருதயம் இணங்கவில்லை. அவனை கண்டுகொள்ளாமல் மறுபக்கமாக விலகிச் சென்று விட்டார்கள். சமாரியன் அந்த பக்கமாக வந்தான். உதவி தேவைப்படுகிற நிலையில் கிடந்த அந்த அந்நியனை கண்டான். அவன் உறவினனா, தன்னாட்டவனா, தன் சமயத்தவனா என்று அவன் கேள்வி கேட்கவில்லை. மாறாக அடிபட்டு கிடந்தவனுக்கு செய்ய வேண்டிய உதவியைச் செய்ய ஆயத்தமானான். தன்னால் முடிந்த அளவுக்கு அவனுக்கு சிசிக்சை அளித்து அவனை தன் கழுதையின் மேல் போட்டு ஒரு சத்திரத்துக்கு கொண்டு சென்று அவனுக்கு தேவையானவற்றைச் செய்யும்படி தன்னுடைய பணத்தை கொடுத்தான். கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு அந்தச் சமாரியன்தான் பிறன் என்று கிறிஸ்து சொன்னார். தாங்காங்கள் பரிவும் ஆதரவும் காட்ட வேண்டியவர்களை கண்டுகொள்ளாமலிருக்கிற திருச்சபபையின் அங்கத்தினர்களை அந்த லேவியனும் ஆசாரியனும் சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த வகையான மக்கள் எந்த பதவியிலிருந்தாலும் கற்பனையை மீறுகிறவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவோடு மெய்யான ஆதரவு பணியில் ஈடுபடுகிற நன்மை செய்வதில் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுகிற கூட்டத்தாரை அந்த சமாரியன் சுட்டிக்காட்டுகிறான்.
வறியவர், பார்வையற்றோர், நடக்க முடியாதோர், உபத்திரவப்படுவோர், விதவைகள், திக்கற்றோர், எளியவர் ஆகியோர் மேல் பரிவு காட்டுபவர்களே கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள் என்றும் நித்திய ஜீவனை பெறுபவர்கள் என்றும் கிறிஸ்து சுட்டிக்காட்டுகிறார். வறியவர், பார்வையற்றோர், நடக்க முடியாதோர், உபத்திரவப்படுவோர், விதவைகள், திக்கற்றோர், எளியவர் மேல் காட்டுகிற இரக்கமும் தயாளமுமான சகல கிரியைகளையும் அக்கறையையும் தமக்கே காட்டியதாக கிறிஸ்து கருதுகிறார். இந்த கிரியைகள் பரலோகப் பதிவுகளில் பதியப்பட்டுள்ளன. அவற்றிற்கேற்ற பிரதிபலன் வழங்கப்படும். மாறாக வறியவர் மேல் அந்த ஆசாரியனையும் லேவியனையும் போல அக்கறை காட்டாதவர்களுக்கு எதிராகவும் பிறருடைய வறுமையை சாதகமாக்கி தங்களுக்கு நன்மையுண்டாக அவர்களுடைய வறுமை நிலையை பயன்படுத்துகிறவர்களுக்கு எதிராகவும் அந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்படும். அநீதியான ஒவ்வொரு செயலுக்கு எதிராகவும் நம் மத்தியில் வேதனையில் இருப்போரை கண்டுகொள்ளாமல் அக்கறையின்மையோடு இருப்பதை காட்டுகிற ஒவ்வொரு செயலுக்கு எதிராகவும் தேவன் நிச்சயமாகவே பதிலளிப்பார். ஒவ்வொருவனும் தன்னுடைய கிரியைகளுக்கேற்ற பலனை இறுதியில் பெறுவான்.